விசுவாச வார்த்தையை எதிர்க்கிறான். வார்த்தையை கேட்டு விசுவாசித்தவர்கள் விடுதலை அடையாத படிக்கு கேட்டு வசனிச்சு உடனடியாக வந்து திருடி போடுகிறாங்க இல்லையா? லூக்கா 8:12 இயேசுவின் முகத்தை தேட எப்பொழுது நீ தீர்மானம் எடுத்தாய்? 27 சங்கீதத்திலே தேவன் சொன்னார், என் முகத்தை தேடுங்கள். 2:7-14 கர்த்தருடைய ஜனம் மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடின. Where are you? எங்கே இரு? அந்த நேரத்திலே அவர் மனதில் உருகி நம் பாவங்களை மன்னித்து நம்முடைய விண்ணப்பத்துக்கு மறுமொழி கொடுப்பார்னு சொன்னார். பலர் அவருடைய கரத்தை தொடர்கிறார்கள். கரம் ஏதோ செய்வதற்கு, இது ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு விடுதலை, இது ஒரு குணமாக்குதல், அதுக்காகவே அவர்கள் ஓடி போவார்கள். ஆனால் வாழ்க்கையிலே அப்படியான சில பிரச்சனைகள், சில மரணத்தின் தருவாய் மட்டும் போகும் அந்த சூழ்நிலை ஏற்பட்டதுனாலே அவர்கள் தவிர்க்க முடியாது இயேசு கொண்டே வருகிறார்கள். பரவாயில்லை, அதனால அப்பொழுதாவது அந்த பேரும்ப பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதா, இயேசுவை சந்திக்கக்கூடியதா, இயேசுவை அவர்கள் உள்ளே அழைக்கக்கூடியதான அந்த சூழ்நிலை அமைகிறது. நீ இயேசுவின் முகத்தை தேடினாயா? இந்த சபையிலே வாலிப பிள்ளை எத்தனை காலம் இருந்தாய்? அவரை தனியாய் தேடி இருக்கிறாயா? எப்படி வந்தாய்? இப்பொழுது உன்னுடைய நிலைமை என்ன? தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் எந்த இடத்தையும் எடுத்திருக்கிறது? 1008 போதகர்கள் போறாங்க, இங்குதான் கொஞ்சம் குறைவு. வார்த்தை 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 என்னத்தான் கேட்கிறார்களோ, என்னதான் அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறதோ, அல்லது அந்த சபை கொஞ்சமாவது ஆடுகிறதோ, ஆவியானவரின் வலமையிலே ஒன்றுமில்லை. வசனத்தை கேட்கிறதுனாலே பிரயோஜனம் என்ன? எத்தனை தடவையும் கேட்கலாம். எதற்காக அந்த வசனத்தை கேட்கிறாய்? இயேசுவை நீ தேடுகிறாயா? தேவனை கேள்வி சொன்னார், தேவனை தேடுகிறவன் இல்லை, ஒற்றுவனாக இல்லை. ரோமர் 1:10 அங்கே போடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கெட்டு போறார்கள். இயேசு சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். எனக்குறவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தட்டுகிறவனும் அந்த கதவு திறக்கப்படுகிறது. தேடுகிற ஒவ்வொருவனுக்கும் அவன் கண்டடைகிறான். நீ மெய்யாக தேடினாயா? முழு இருதயத்தோடு தேடினாய்? தாவீது சொன்னான், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன் என் தேவா. 119 சங்கீதத்தில் Oh, I love it. அந்த பாடல் நாங்கள் படிப்போம் அல்லவா? என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், ஏன் பேசாமல் இருக்கிறீர்? ஏன் கவனியாதவர் போல இருக்கிறீர்? எனக்கு பிரச்சனை வரும் நேரத்தில் ஏன் மறைந்து கொள்கிறீர்? 13-14 சங்கீதங்களை வாசித்து உன் வாழ்க்கையில் எப்பொழுதாவது ஒரு நாள் இருந்ததா? அவரை தேடும் நாள், தேடின நாள், முழு இருதயத்தோடு. அப்படியெல்லாம் நீ கண்டிருக்க வேணுமே. எல்லாம் ஒதுக்கி வச்சு இவர் வர்றதே இல்லைதான். உண்மை நீர் எனக்கு காண்பிக்கும் வரை பாவம் செய்த மனுஷனே, தேவன் தேடி வந்தார். Where are you? Where are you? அவன் ஓடி போய் ஒளிந்து கொண்டான். பாவம் மனுஷனையும் தேவனையும் விட்டு பிரிக்கிறது. அவன் முகத்தை தேடினது எப்பொழுது? சில நான் சொன்ன வேறு வேறு காரியங்களுக்காக சிலருடைய முகத்தை தேடி வருவார்கள். எப்படியாவது அவர்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று வருவார்கள். சபை சபையாக ஓடுவார்கள். என்னோட வந்து கொஞ்சம் சிலேகிதமாகும் படிக்கு கதைக்கிறியா பிரதரோட? ஏன் எல்லாமே அங்கால என்னமோ இருக்கு, அல்லாது வந்திருக்க மாட்டார்கள். இயேசுவை தேடி வரவில்லை. ஒரு சகோதரி நேற்று அவர்கள் தொடுபட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியும். குறிப்பான ஒரு ஊழியத்தின் பாடல்களை நான் படிக்க வேணாம் என்று கட்டளையிட்டிருக்கிறேன். அது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வழிநடத்தது. நான் எனக்கு கொடுத்த ஆடுகளுக்கு நான் அதை சொல்லி அதிகாரம் செலுத்த எனக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அடக்கியாள அல்ல, அவர்கள் பாதுகாப்புக்காக. அவருக்கு அது விளங்கவில்லை. நான் சொன்னேன், ஓகே நீங்கள் வேணுமானால் அதைகளை கேட்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்படுத்துதல், அவ்வளவே தான். நீங்கள் உங்களுடைய சுற்றத்தை நிறைவேற்றலாம். அவர் உடனே உங்களோட வார்த்தை வேணும், இந்த வார்த்தை எனக்கு கோபிக்க வேணாம். நான் சொன்னால் கோபிக்கவில்லை, இந்த வார்த்தை எனக்கு வேணும். வார்த்தை சில குடும்பங்களை வச்சு நடத்துகிறார் ஒரு கிராமத்தினை. People are hungry for the word. வார்த்தைக்காக சிலர் தவிக்கிறார். சொல்ல போனால் இங்கிருந்து போன பல கள்ளமாக இந்த வார்த்தைகளை அடிச்சு தங்களது சபைகளை பிரசங்கம் பண்ணுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர வசனம் பரவட்டும். எல்லாருக்கும் உடன்படிக்கையை வெளிப்படுத்த மாட்டார். உடன்படிக்கையின் ரகசியம் எல்லாருக்கும் அல்ல. அவரோடு இரத்தத்துக்கூடாக, இயேசுவின் இரத்தத்துக்கூடாக தொடுக்கப்பட்டவர்கள் மட்டும் அவரது சீஷர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையின் ரகசியத்தை வெளிப்படுத்துவார் என்று 25 சங்கீதம் கூறுகிறது. நீ சபையில இருக்கலாம், சில ஜபங்களை முணுமுணுக்கலாம், அவரின் முகத்தை தேடுகிறாயா? இயேசு ஊழியம் செய்த நாட்களில் ஒரு கட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். இந்த கதையை நான் இயேசுவின் முகத்தை தேடுவது என்று சொல்லி அதிலே நான் சொல்லியிருக்கிறேன். லூக்கா 19 அதிகாரத்தில் இருக்கிறது. அவன் இயேசுவின் முகத்தை காணவில்லை. அவர் வருவதற்கு முன்பதாக ஜனக்கூட்டம் வந்து குவிந்து, இவன் மிகவும் கட்டையாக இருந்ததனாலே ஒரு வழி இடுப்புக்கு கீழே அவர் பார்க்க முடியவில்லை. யாரும் தூக்கியும் காட்டவில்லை. அதனால் ஒரு நாள் தனது கிராமச்சு கூடாக வருவதை கேள்விப்பட்டு அதை அறிந்து ரெட்டியாக இருந்தான். அடுத்த நாள் காலையிலே இயேசு அந்த பக்கமாக வருகிறார் என்று அவன் யாருக்கும் சொல்லாமல் ஓடி போய் ஒரு மரத்தின் மேல் அறிவிடுகிறான். காட்டத்தி மரம் உண்டு. எல்லாமே இயேசுவை பார்க்க இவர் யார்? எல்லாரும் பேசிக் கொள்கிறார்களே, நோய்கள் எல்லாம் குணமாக்குறதாமே, போகிறவர்கள் எல்லாரையும் குணமாக்குறாராமே. ஒரு விபச்சாரி கூட கல்லறியப்படாமல் இவர் அங்கே நின்றதனாலே எல்லாரும் கல்லை எறிய கொண்டு வந்த கல்லை எல்லாம் கீழே போட்டு போய்விட்டார்களாமே. இவர் யார்? பிசாசுகளை துரத்தும் இந்த தீக்க தரிசி யார்? ஐ மஸ்ட் சீ. நீ இயேசுவை குறித்து என்ன கேள்விப்பட்டாய்? நீ அவரை பார்க்க யோசிக்கவில்லையா? பிதாவே, தேவகுமாரனை எனக்கு வெளிப்படுத்த வரும் ஒரு சமயம் கட்டவன் ஒரு வேத புத்தகத்தினால் பாடசாலையிலையும் வாசித்தேன். அவரது முகத்தை காண வேண்டும். இந்த கண்களால் அல்ல, ஒருவேளை சிலருக்கு அவர் தம்மை காண்பிக்கலாம். But Zacchaeus, he just went out. He wanted to see. I want to see Jesus. நான் இயேசுவை காண வேண்டும். ஓடி போய் அந்த கட்டையாக இருந்தும், கட்டையாக ஒரு மரத்தில் இருந்து கஷ்டம் இல்லையா? கையொட்டி எல்லாம் மற்ற கொப்பை பிடிக்கிறது கஷ்டம். அவர் ஒரு பாவி.
பரிசேய சதுசேயர்கள் இன்னும் தேவாலயத்துக்கு போறவர்கள் புறக்கணிக்கப்பட்டு புறக்கணித்து வைத்திருந்தார்கள்.
சினா காசெல்லாம் கூட எடுக்கிறவன், அது மட்டுமல்ல அவன் பதம் வாங்குறான், அநியாயமா காசு எடுக்கிறவன்
அப்படி என்று சொல்லி அவரை திட்டியிருப்பார்.
அவன் ஒரு ஆயக்காரன், வரிப்பணம் எடுக்கிறவன்.
அந்த மரத்துக்கு மேலே அவரை காத்துக் கொண்டிருக்கிறான்.
தூரமாக ஒரு கூட்டம் வருகிறது, ஒரு வழி அவர் அதில் வருவார். பார்க்க வேணும், மரத்துக்கு மேலே நிற்கிறான். சிலர் பார்த்து கேலி பண்ணி இருப்பார், டாக்ஸ் ஆபீசர் மேல நிற்கிறார், பாவம் உயரம் இல்லை, அதனால பார்க்க மாட்டேங்க பார்த்து கொண்டே இருக்கிறான். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டே வந்தது.
உற்று பார்க்கிறான்,
இன்னும் கிட்டே வந்து விட்டார். நீண்டாங்கி அவர்களையும் அவன் கண்களை எடுக்கவில்லை. இயேசு அண்ணாந்து பார்க்கிறான்.
இயேசுவின் கண்கள்
சகிவின் மேல் விழுகிறது. அவரை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் நின்றார்கள், எத்தனையோ பேர் திரளான ஜனங்கள். அவர்கள் எல்லாரையும் விட்டு நடுவிலே அவர் போய்கொண்டிருந்தவர் மேலே பார்க்கிறார். தம்மை தேடி வருகிறவர்களே, அவருடைய கண்களுக்கு தப்பாது.
யார் என்னை தேடுகிறார்கள் என்று சொல்லி தேவன் பார்த்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எப்படி நீ தேடும் பொழுது அவர் உன்னை காணாமல் இருக்க முடியும்? அவருடைய கண்களுக்கு மறைந்தது ஒன்றும் இல்லை என்று சொல்ல எபிரேயர் 4:13 கூறுகிறது. When you start seeking, in fact, நான் சொல்லட்டும்,
அவர் உன்னை இழுத்துக் கொள்ளும் பொழுது
நீ அவரை தேட ஆரம்பிப்பார். எங்கே இருக்கிறேன், எனக்கு உண்மை காண்பேன்.
இந்த வறுமையான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நானும் அது முகழ்ச்சி காண வேணும், நான் உண்மை அறிந்து கொள்ள வேணும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, தாவீது சொன்னார், உமது முகத்தையே தேடும். இன்றைக்கு அதற்காக வந்தாய், அல்லது இனிமேலும் எதற்காக வரப்போகிறாய்? நோய்களை குணமாக்கினவர், பிசாசுகளை துரத்தினவர், வீடுகளுக்குள்ளே நுழைந்தவர் மாறி போகவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருக்கு வயதும் போகல, அதே வயசுல தான் இருக்கிறார், அப்படியே இருப்பார். உயிர்த்தெழுந்தவர், ஆணி பாய்ந்த கார காயங்களை உடையவர். அந்த இரு சகோதரர்களோடு எம்மாவு தெருவிலே நடந்து போனவர். அவர் இப்பொழுது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் இருக்கலாம். ஒரே நேரத்திலே இன்றைக்கும் இப்பொழுது எந்த இடத்திலே அவர் இருக்கிறாரோ
நின்று கவனிக்கிறாரோ நான் அறியேன். ஆனால் அவர் உண்மை உள்ளவர் என்பதை
அவர் தம்முடைய ஜனத்தை விட்டு விலகாமல் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னார். இந்த இடத்தில் நின்றே ஆக வேணும்.
உன் மனம் அதை
ஏற்றுக்கொள்ளாமல் விட்டால் பரவாயில்லை. நாம் இயேசுவின் கண்களும் சகைவின் கண்களும் சந்தித்தது. இயேசு மேலே பார்க்கிறவர் ஒரு சொல்லுவார், ஜனங்களும் மேலே பார்த்திருப்பார். இயேசு குரல் எழுப்புகிறார்,
ஜகேஸ் கம் டவுன்,
கீழே இறங்கி வா, நாம் வீட்டுக்கு நீ தங்க வேணும். அமைந்திருக்கும். என் பெயரை சொல்லி கூப்பிடுறாரு, யார் சொல்லி இருக்கலாம், யாராவது சொல்லி இருப்பார்களோ. சீக்கிரமா நான் வீட்டில் இன்னைக்கு தங்குவன். சடதியாக இறங்கினான். அவருக்கு கிட்டே வருகிறார். எல்லாரும் தள்ளிவிட்டார். எல்லாரும் எனக்கு பட்டப்பேர் வைத்திருக்கிறார். ஷார்ட் மேன், நான் ஒரு பாவி, நான் ஒரு ஆயக்காரன். அவன் உள்ளே நினைத்திருப்பான், இயேசு மடத்தில் ஒன்றுமே சொல்லவில்லை. இயேசுவும் அவனும் நடந்து போகிறார்.
Jesus wants to come to your house.
உன் வீட்டுக்கு வர ஆசைப்படுகிறார் என்று தெரியுமா? நீ அவரை அழைத்தாயா?
Lord, I need you.
போகாதே, இடத்து விட்டு போகாதே. அங்கு வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள் சிலர் பரிசேயர்கள். அவரை பார்த்து இவர் பாவிகளோடு சஞ்சரிக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டினார்.
பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள்.
இயேசு இடத்தில் சொன்னார், குணமாயிருக்கிறார்களுக்கு வைத்தியம் தேவையில்லை, வியாதி உள்ளவர்களுக்கு தான் வைத்தியம் தேவை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன் இயேசு சொன்னார்.
நீ எந்த பாவியாவும் இருக்கட்டும், நீ யாராயும் இருக்கட்டும், எந்த கொலையும் செய்திருக்கட்டும், எந்த களவும் எடுத்திருக்கட்டும், எவ்விதமான ஒரு மோசமான ஒரு ஜீவியம் ஜீவித்திருக்கட்டும், நீ எந்த சூனியம் செய்தாலும் இருக்கட்டும், எந்த ஒரு மனுஷன் கொட்டும் பாவியான மனுஷன் ஆயிருக்கட்டும், இன்றைக்கு நீ மனம் திரும்பி உன்னை இயேசு வண்டை ஒப்பு கொடுத்தால், இன்றைக்கு உன் வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுத்தால்,
அவர் அந்த பாவங்களை மன்னித்து அவர் குடும்பத்தில் உன்னை ஏற்றுக்கொள்வார்.
பாவங்களுக்கான எல்லா தண்டனையும்
அந்த கல்வாரியிலே அவர் செலுத்தி விட்டார். அதை அவர் அறிந்தே சகைவை அழைத்து வீட்டுக்கு போனார். அங்கு வீட்டுக்குள்ளே நுழைந்ததும், ஆண்டவரே, என் ஆஸ்திகளிலே எனக்கு உண்டான பொருட்கள் பணம் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது கொண்டானால் நாலு மடங்காக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னார். இதுவரைக்கும் அவன் ஒன்றும் பேசவில்லை. இயேசு அவனை கூப்பிட்டு அவனோடு நடந்து வீட்டுக்கு போனது மட்டும்தான்.
ஆவியானவரால் நிறைந்திருந்த இயேசு, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் சிருஷ்டித்து அதில் உள்ள மிருகம் சகல பிராணிகளையும் மீன்களையும் சகலத்தையும்
எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர்,
மனுஷ சரீரத்திலே இப்பொழுது ஒருவனுடைய வீட்டுக்குள்ளே நின்று கொண்டு நிற்கிறார். He just went in there. அவன் வீட்டுக்குள்ளே உடனடியாக சகீவின் உள்ளம் திறக்கப்படுகிறது. அவருடைய பிரசன்னம் நம் இருதயத்தை தொடுகிறது.
ஆவியானவரின் வல்லமை நம் ஊழியத்துக்கு உதவுகிறது.
பிசாசுகளை துரத்தவும்,
வியாதி உள்ளவர்களை குணமாக்கும், நொறுங்குள்ள இருதயம் உள்ளவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு காயங்களை காட்டும்.
அந்த ஆவியானவரின் வல்லமை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவை. அது இரண்டாவது அனுபவம். முதல் அனுபவம், நீ இயேசுவை சந்திக்க வேண்டும். உன் ஆவி இயேசுவை சந்திக்க வேண்டும். தேவன் தேவகுமாரன் இயேசுவை உனக்கு வெளிப்படுத்த வேண்டும். இல்லாமல் நீ அவரை அறிய மாட்டாய்.
பிதா குமாரனை வெளிப்படுத்தினாலுடைய எவனும் குமாரனை அறியும். குமாரன் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார், அவன் மட்டும் பிதாவை அறியான்.
அவன் மட்டும் அவரை அறிந்து கொள்வான், வேறு யாரும் பிதாவை அறிய முடியாது.
Son reveals the Father and the Father reveals the Son.
Oh, there is so unity in the Trinity. தெரியாத தேவனுக்குள்ளே அந்த ஒத்துழைப்பு. ஓ எஸ், ஒரு தடவை இரவு இரவாக மீன்கள் பிடிபடும்படிக்கு தோணியிலே அங்கு நின்று கஷ்டப்பட்டு கடலே வலை போட்டும் அங்கே ஒன்றுமாகப்படவில்லை. வலை எல்லாத்தையும் மட்டும் போட்டுக்கு தோணியை கொண்டு வந்து கரைக்கு போட்டுட்டு வந்தார்கள். இயேசு அந்த பக்கமாய் நின்றார். பேதுருவின் தோணியை இயேசு உபயோகித்தார். ஜனங்கள் திரளாயிருந்தார்கள். அவர் தோணியில் ஏறி தோணியை கொஞ்சம் தள்ளினார்கள். அவர் தண்ணி பக்கமாக இருந்து தோணியில் நின்று தரையில் நின்றவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தார். அதன் பிறகு மீன் பிடிக்க கொண்டு போங்கள், வேலையை போடுன்னு சொன்னார். பேதுரு சொன்னா, இரவு முழுவதுமாக நாங்கள் கஷ்டப்பட்டு ஒன்றுமே அப்படவே, ஆனால் உம்முடைய வார்த்தையின் படிக்கு நான் அதை செய்கிறேன். கொண்டு போனதும் மீன்கள் ஆகப்பட்டது. பேதுரு ஆகப்பட்ட மீன்களை பார்க்கவில்லை. அவருக்கு முன்பாக விழுகிறான். ஆண்டவரே, என்னை விட்டாக இருப்போம், நான் ஒரு பாவியாகிய மனுஷன். The presence of Jesus brings the condition of our heart. எவ்வளவாய் அருகதையற்று கொடும் பாவியாக இருந்த என்னை, கிறிஸ்தவம் என்கிற மதத்திலே இருந்த என்னை, எத்தனை வருஷ காலம் நான் ஞாயிறு தோறும் சர்ச்ங்கிற ஒரு இடத்துக்கு போயும் கிறிஸ்மஸ் கொண்டாடியும் உயிர்த்தெழுந்த ஞாயிறு கொண்டாடி தபசு காலத்தை அனுசரித்து நான் அறியாதிருந்தேன். இப்பொழுது ஒரு நொடி பொழுதிலே இருதயம் திறக்கப்படுகிறது. பேதுரு அவன் உள்ளம் எப்படி என்பதை அறிந்து கொள்கிறான். நான் பாவி, என்னை விட்டாக இருப்போம். இயேசு சொன்னார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாய். சகையும் அவன் உள்ளம் திறக்கப்பட்டது. இயேசுவின் பிரசன்னம். அநியாயமாக நான் எதையாவது எடுத்திருந்தால் அது நாலு மடங்காய் கொடுக்கிறேன். இயேசு அவனை பார்த்தார். சகையோ இயேசுவை பார்த்தார். ஒரு சிலர் அங்கே உள்ளே வந்திருக்கலாம், நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். பீட்டர், ஜான், ஜேம்ஸ் அவரோடு வந்த சீஷர்கள் அவர்களும் உள்ளே போயிருப்பார்கள். என்ன நடக்குது? அவர்களுக்கு தெரியும் சகை ஒரு பாவி. அண்ட் சோ அவன் இப்படி சொன்னது. இயேசு அவனுக்கு மறுமொழியாக 9 வசனம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு விடுதலை ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. சகையினுடைய வீடு கல்லாலே கட்டப்பட்டது, மனுஷர்கள் கட்டினார்கள், அல்லது களிமண்ணாலே கட்டப்பட்டிருக்கலாம், நான் அறியன். ஆனால் அதை கட்டியது மனுஷர்கள். சகையும் அங்கே ஜீவித்தான், அது அவருடைய வீடு. இயேசு மனுஷராலே கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே போனார். மனுஷனால் கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே போன நேரத்தில் சகைவின் இருதயம் மாறி போனார். நீ மறுபுறம் படைந்து இயேசு உள்ளே வந்திருக்கிறார் என்று நீ சொல்லுகிறாய், என்று நீ நினைக்கிறாய். சரி, ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த நாள் உன் உள்ளம் திறக்கப்பட்டதா? அந்த நாளிலே நடக்கக்கூடாத காரியம் உனக்கு நடந்ததா? என்ன இது, என்ன நடந்தது? அவருடைய பிரசன்னம் உனக்குள்ளாய் வர. யோவான் 1 அதிகாரத்திலே உலகில் வந்து எந்த ஒரு மனுஷனையும், அவன் என்ன நிறமோ என்ன ஜாதியோ யாராயும் இருக்கட்டும், எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, இயேசுவுக்குள். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. சபை அங்கத்துவத்துக்கும் உன் கிறிஸ்தவ பேருக்கும் நீ கிராஸ் போட்டிருக்கிறதுக்கும், அல்லது சிமிக்கியில் ஒரு கிராஸ்,
சிலுவை, சின்ன சிலுவை, தாலியில் ஒரு ஒரு சின்ன வேத புத்தகம் மாதிரி போட்டு அதுல புறா போட்டா போல
அந்த ஒளி உனக்குள்ளாக வந்து விட்டது என்று கனவு காணாதே. நீ ஞான ஸ்நானமும் படுத்திருக்கலாம் இன்னும் ஒரு சபையிலே அல்லது இங்கேயும். நான் கேட்கிறதோ ஒன்றுதான், உன் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டதா?
இயேசுவின் பிரசன்னத்தினால் எத்தனையாவது தடவை இந்த இடத்துக்கு வந்தாய் அல்லது எத்தனை இடத்துக்கு போனாய், யாரை தேட போனாய், என்னத்தை பெற்றுக் கொள்ள போனாய், தேவன் எதையாவது செய்ய வேண்டும் என்று அவரது கரத்தை தேடினாயா அல்லது இயேசுவின் முகத்தை தேடினாயா?
சகியு இயேசுவின் முகத்தை தேடினா. Where is he? I want to see him. அவர் அதையே சொல்லுகிறார். 27 சங்கீதத்திலே தாவீது எழுதி வச்சிருக்கிறான், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உமது முகத்தையே தேடுவேன், என்னையும் மண்டை எடுத்துக்கொள்ளும், என்னை சூரமாக போக விடாதே.
So the heart of Zacchaeus was changed completely. Man, I tell you, he became a new man. Yesu Christudaiya ratham innum sindhapadathanalum, parisu thaviyaravin innum kodukkapadathanalum, pudhiya srishtiyaga ulle avan innum maatrapadavillai, avan pirithedukkappattu vettirundhan.
That's right. Andha ratham avanai kalava vendum. அவர் மறிப்பதற்கு முன்பதாக இயேசு அந்த ஆட்டுக்கடாக்களின் ரத்தமும், ஆடு வாங்கி பலி கொடுக்க முடியாதவர்கள் புறா குஞ்சுகளை வாங்கி கொள்ளலாம். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு வழியை வைத்திருந்தார். இயேசுவின் குடும்பத்துக்கு சரியாக பணம் இருக்கவில்லை, அவர் ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு போகவில்லை, புறா குஞ்சுகளை தான் கொண்டு போனார். வாசித்தம்மா, நீயும் நானும் நிறைவா ஜீவிக்கும்படிக்கு அவர் தரத்தினர். அப்படியான ஒரு நிலையிலே சிலுவையிலே இழையாக தொங்கினார், சகலதும் வறுமையாக்கப்பட்டு நாம் நிறைவாய் இருக்கும்படிக்கு. சகையினுடைய உள்ளம் மாறியது, கல்லால் கட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்தது.
மறுபரப்பு நேரத்திலே வார்த்தை மூலமாக, தேவ ஆவியானவர் மூலமாகும், தேவனுடைய சித்தத்தினால் யோவான் 1:12 படி நம்முடைய இருதயம் மாறும் நேரத்திலே புதிய ஒரு மனுஷனாக தேவன் சிருஷ்டிக்கிறார். ஆதாமின் நிலையின்படி அல்ல, நியூ கிரீச்சர், புதிய ஒரு மனுஷன். உன் சரீரம் அதே இதுதான், தேவனுடைய வல்லமையினால் உன் பெற்றார் கூட அந்த கருவிலே, அந்த கற்பத்திலே அந்த சரீரத்தை அவர் உருவாக்கினார். ஆனால் நீ மறுபரப்படைந்தால் நீ இன்னும்
ஒருவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய ஒரு சிருஷ்டிப்பு, புதிய சிருஷ்டி. 2 Corinthians 5:17,
பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாகின. அந்த மாதிரி நினைக்கிறேன்,
இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அவை ஊற்றப்பட்டதன் பின் சகிய வந்திருப்பான். ஆனால் அவன் இருதயம் மாற்றப்பட்டது, அவன் இருதயத்தில் வெளிச்சம் அங்கே வந்தது. அவன் சொன்னான், நான் இவனுமாய் செய்கிறேன்.
இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
நான் உலகத்தின் ஒளியாய் இருக்கும் அவர், நித்திய ஜீவனாய் இருக்கும் அவர், கல்லால் கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே போக அந்த மனுஷனுடைய இருதயம் மாறினதுண்டானால் நீ சொல்லுகிறாய், என் இருதயத்துக்குள்ளாக தேவன் வந்தார், இயேசு எனக்குள்ளாக வந்தார். ஆனால் உனக்கு இது ஒன்று நடக்கவில்லை, உனக்கு சபையோட ஐக்கியம் இல்லை, உனக்கு ஊழியத்தை குறித்த கவலையே இல்லை, உனக்கு வார்த்தையிலே ஒரு பரபரப்பு எக்ஸைட்மெண்ட் இல்லை, இந்த வாழ்க்கை குறித்தே கவலைப்படுகிறாய்.
வீட்டுக்கு போய் சொல்றாங்க அந்த இடத்துக்கு போக இல்லாது,
அல்லது வார்த்தை கடினம் என்று சிலர் எழுந்து போகிறார்கள். என்ன உன்னுடைய ரட்சிப்பு? இயேசு வந்தாரா?
வார்த்தையாகிய தேவன்
மனுஷனானார். எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக அவர் வந்து அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் நாமத்திலே விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேரும், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அதை நான் பார்க்கிறேன். Question mark, கேள்விக்குறி.
கட்டிடத்துக்குள்ள போக அவன் இருதயம் மாறினா உனக்கு உள்ளாகவே வந்துட்டாரண்டா, எப்படி உன் மூஞ்ச மாறாம இருக்கிறது? எப்படி உன் கண்கள் மாறாம இருக்கிறது? பேயிருக்கிறாக்கிறது வடிவா தெரியுதே, ரசிக்கப்படாதாக்கிற மோதும் வடிவா தெரியுதே. பார்த்த உடனே அவரை கொண்டு வரட்டா, அவரதே உனக்கு சும்மா கேட்டாங்க,
சேர்ச்சி கொண்டு வரட்டா, இல்லை நீ வழியிலே அவரை குறித்து சொல்லி ரட்சிப்பு கொடுத்து கொண்டு வா, நான் பார்க்க வேணும் அவனை முதல்ல. இந்த செய்தியாவது உன் இருதயத்திலே விழட்டும். இனிமேற்ற நீ நாக்களுக்கு வந்து போக போகிறேன். நான் அவருடைய பிள்ளை, நான் ஒரு ஊழியக்காரன் பிள்ளை, நான் 10 வருஷம் 15 வருஷம். அவன் உடனடியாக சொல்லிட்டானே, இயேசு உள்ளே போனது வீட்டுக்குள்ளாது காரியம் இப்படி இருக்க, சகையும் அவன் ஒரு வேலையில இருந்தான், சகையை சொல்லவில்லை வேலையை விட வேணும், எல்லாருக்கும் சொல்ல மாட்டார்.
மத்தையும் ஒரு வாயக்காரனாக இருந்தான், மத்தையும் பிடிக்க வேணும், மத்தையும் ஏற்கனவே இயேசு என்று தெரிவு செய்த அவன் சிஷ்யனாக இருக்கிறான்.
அவனுடைய நிலைமை இப்பொழுது ஒருவர் ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்கலாம். என்ன அவர்கள் பார்க்க போறார்கள்?
சகையோடு வேலை செய்தவர்கள் அவரின் மாற்றத்தை கண்டிருப்பார்களா இல்லையா?
சகேஷ், யா, குட் மார்னிங், வாட் ஹேப்பன்ட்?
ஏதோ கேள்விப்பட்டம் வந்த நசரையூர் இயேசு வந்ததாம் கூட வீட்டில் இங்கே கதை அடிபட்டது. வந்தாரா?
ஆ, வந்தார். என்ன நடந்தது சகேயூஸ்?
அவர் வந்த உள்ள நண்டு நேரத்தில் என்னுடைய இருதயத்தில் என்ன நடந்ததோ எனக்கு தெரியா, வாயை துறந்து உளறிச்சது. அநியாயமாய் நான் காசு எடுத்திருந்தேன்னு சொன்னா, நாலடம் மடங்க நான் கொடுக்கிறேன்.
என்ன சகை யூஸ் இது கதைக்கிறாய்?
எனக்கு எப்படி சொல்றதில்லையே எனக்கு தெரியாது. அவர் வந்ததான் எனக்கு தெரியும். இன்னும் பேர் சொல்லி கூப்பிட்டு தெரியுமா?
எத்தனை பேருக்கு சொல்லி இருப்பாங்க என் வாழ்க்கை மாறி போயிட்டு,
முன்பு பாவியாக இருந்து தேவையில்லாத பணம் நான் வாங்கி எடுத்தேன், பேசிக்கு கீழாத வாங்கினேன், இப்பொழுது நான் அதை செய்கிறதில்லை. அவர் என் இருதயத்தை மாற்றினார்.
எத்தனை பேர் சகைவின் மாற்றத்தை கண்டிருப்பார்கள் உன் வாழ்க்கை? எப்படி
நீ அங்கே வேலை செய்கிறாய், மத்தியிலே வேலை செய்கிறாய், நீ மார்க்கெட்டுக்கு போகணும், நீ மெய்யமாக ரட்சிப்பு அடைந்திருந்தால் இயேசுவை கொண்டு போகிறாய் என்று உனக்கு தெரியுமா? பிதா குமாரன் பரிசு தாயோ தெரிய தேவன் இனி கொண்டு போகிறாய் என்று உனக்கு தெரியுமா? கோணலும் மாறுபாடும் உள்ள ஜனத்தின் மத்தியிலே கொழுந்து விட்டெரிகிற தீபத்தை போல நீ பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தாரே. அசுத்தாவில் உள்ள மனுஷர்கள், சமயத்திலே இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாயும் இருக்கட்டும்,
உடனடியாய் அந்த அசுத்தாவிகள் உன்னை அடையாளம் கண்டுகொள்ளும்.
நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை. அவைகள் அடையாளம் கண்டுகொள்ளும். இது அவர் ராஜ்யம், எங்கட எஜமானின் ராஜ்யம் அல்ல. அசுத்தாவிகள் உள்ளே பேசிக்கொள்ளும். நீ கரைபுடி பண்ற நேரத்திலே, நீ சாமான் பண்ற நேரத்திலே, சில சமயம் நீ கவனித்திருக்கலாம், அந்த கடையில் இருக்கிறவங்க முகத்தையே பார்க்கறது இல்லை. என்ன பண்ணும்? சரி, இது இருக்கு இருக்கு இருக்கு, எவ்வளோ பண்ணும் நான் ரெண்டாத்து? சரி, முகத்தை பார்க்கறது இல்லை. ஏன்? நீ அவரது வார்த்தையின் வெளிச்சத்தினாலே நிறைந்த அவரோடு வீட்டிலே சஞ்சரித்ததுக்கு பின்பு அவருக்கு முன்பாக கோங்குப்புற விழுந்து அவரை தொழுது கொண்டதுக்கு பின்பு நீ வழியிலே போகிறாய். Now you are amidst of people who are under darkness. இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த இருளுக்குள்ளே சாப்பிட்டு இருளுக்குள்ளே உட்கார்ந்து இருளிலே ஜீவிக்கும் ஜனங்கள் நடுவிலே நீ போகிறாய். அவர்கள் இன்ஜினியர்ஸ் ஆகியிருக்கட்டும், அவர்கள் டாக்டர்ஸ் ஆகியிருக்கட்டும், அவர்கள் யாராயும் இருக்கட்டும், அவர்கள் மேயர் ஆகியிருக்கட்டும், எவராயும் இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியாய் அவர் உள்ளே வரவில்லையோ, ஒவ்வொரு மனிதனும் தேவனை அறியாதே இருளிலே சாப்பிடுகிறான், இருளிலே நடமாடுகிறான், இருளிலே தன் வேலையை செய்கிறான். Somebody said, listen carefully, the world is ruled by dead men. உலகம் செத்த மனுஷர்களால் ஆளப்படுகிறது. தேவன் சாமி உனக்கு வெளிச்சத்தை போடட்டும். அவர் பார்வையிலே dead. ஒருவன் சொன்னான் அல்லவா, என்னை பின் சென்று சொல்ல, ஆண்டவரே முதலில் நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி போட்டு வரேன். எத்தனை பேர் அதை வாசித்தீங்க? இயேசு எல்லாருக்கும் முன்பாக சொன்னார், செத்து போனவர்கள் செத்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். அதாவது சரீர பிரகாரமாக உயிரோடு உள்ள செத்து போய் கிடக்கிறான். தேவனும் இல்லை, ஒருவரும் இல்லை, வெளிச்சம் இல்லை. அவர்கள் அந்த வேலையை செய்யட்டும். அந்த வேலையை செய்ய நீ தேவையில்லை, நீ போய் பாடுபட்டு வேண்டியதில்லை. எனக்கு தெரியும் தப்பன் தான். அதன் மிக முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது, உனக்கு கிடைத்த வெளிச்சம் பிதாவாகிய தேவன் என்னை சந்திக்கும்படிக்கு தச்சியலாக உன்னை எனக்கு முன்பாக அனுப்பவில்லை. நீ போய் சுபசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. Let the dead bury the dead. There are so many walking dead. வெளியிலே ரட்சிப்பில்லாதவர்கள் செத்து போன நிலையிலே தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் சாட்சியாக நடந்து நாம் தேவுக்கு தேவனுடைய காரியங்களில் ஈடுபட்டிருக்கவே தேவன் நம்மை அழைத்தார். அந்த ஊழியம் நீ பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தேவனாலே ஆயத்தம் பண்ணப்பட்டதென்று எபேசியர் 2:10 கூறுகிறது. நீ ரட்சிப்படைய உனக்கு அது படாது, படவே படாது. நான் பார்க்கறது எப்படி கேட்கிறாய்? உயிரோடு இருந்து எத்தனையோ பேர் செத்தவர்கள் இருக்கிறார். ஒருவரும் புருஷன் அப்படி நிலையில இருக்கலாம், மனைவி, பிள்ளைகள், ஆவிக்குரிய சபையில இருக்கலாம். Oh yes, you can be in the spiritual church, tongue talking church, and be dead. நீ நோட்ஸ் எடுக்கலாம், பாட்டும் படிக்கலாம், ராப்போசத்தில் பங்கு பெற்றலாம், வாழ்க்கையிலே மாற்றம்
வந்ததா? அவர் உள்ளே வந்தாரா? அப்படியானா என்ன நடந்தது? சொல்லு, what happened? உள்ளே இருக்கிறவர்கள் அந்த வெளிச்சத்தை கண்டார்களா? உன் மாற்றத்தை வெளியே இருக்கிறவர்கள் அதை கண்டார்களா? இயேசுவினுடைய வேண்டுதல் வேலையாட்கள் சொற்பம் அறுவடை மீதியாயிருக்கிறது. அது உன் இருதயத்தில் பட்டதா? இழந்து போனதை தேடவே வந்தவருடைய ஆவி உனக்குள்ளாக இருந்தால் நீயும் அதை தேட ஆரம்பிக்க மாட்டாயா? விபச்சாரம் பண்ணும் ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் அவன் விபச்சாரம் பண்ண போகிறான். அதுல இருந்து விடுதலை அடையும்படி அதே மாதிரி குடிகாரன் குடித்துக் கொண்டே இருப்பான் அந்த ஆவி வெளியிலே போகும் வரை. அதன் பிறகு நான் சொல்லுவேன், நீ குடிக்கும் நேரத்தில் போட்ட அந்த ஷர்ட்டோ பேனியனோ அந்த சரமா அல்லது ட்ரவுசரா ஒன்றை போடாதே. கொண்டை பற்றவை பாவத்தினால் கரைப்பட்ட ஆடையையும் வெறுத்து தள்ளப்படும் என்றே யூதா 23 கூறுகிறது. இதெல்லாம் விளையாட்டான காரியம் அல்ல. அதை போட்டு போய் திரும்பி பிடிபட்டாக்கள் எனக்கு சரி. மறுபடங்காயா உன்னைக்கு சாட்சி சொல்ல விட்டால என்ன செய்வாய்? இப்பயும் நடந்தது என்ன? போர்வையில இருக்காதே. இதற்கு பிறகெல்லாம் நீ போர்வையில இறந்து நீ மறித்து போகக்கூடாத இடமாகி அந்த நரக பாதாளத்தில் நீ இறங்கினால் உன் இரத்த பழியின் தலைமையிலால் நான் சொல்ல வேண்டியதை அவர் சொன்னதை பிரயோஜனமாக உனக்கு கொடுத்து உன்னை எச்சரித்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். பெருமையை விட்டு பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தம்முடைய பிரசன்னத்தினாலே வரும் வல்லமையை பரிசுத்தாவியானவருடைய வல்லமையை கொடுக்கிறார். உன் வாழ்க்கையை ஆராய்ந்தவர் மற்றவர்கள் உன் வெளிச்சத்தை காண வேண்டும், மற்றவர்கள் உன் மாற்றத்தை காண வேண்டும். அந்த இன்டர்நெட்டை திறந்து பார்க்கறதும் அந்த ஃபேஸ்புக், ஃபேஸ்புக்குக்கு இப்ப ஒரு பேர் தெரியுமா? FBM. I have a GB. I have nearly 25 GB. I'm not talking about your chip. God book. கண்டோட எவ்வளவு விலை நான் வாங்குவேன். அதுல என்ன வித்தியாசமா சொல்லி இருக்குது? அதுல என்ன வித்தியாசமான ஒரு மொழிபெயர்ப்பு? ஏன் உனக்கு இதை சொல்கிறேன்? அவருடைய கூட நீ எழுந்திருந்தா கொலோசியர் 3 பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை நீ வாஞ்சிக்க தொடங்க வேணும். ஏன் இந்த பன்றிக்குட்டி மாதிரி கிளிய பார்த்து உனக்கு கான் வழியை தெரிகிறது? எது போறத கான் அந்த நெட் கஃபேயும் அந்த இன்டர்நெட்டும் அந்த 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 எஸ்எம்எஸும் அதையும் நீ இந்த வார்த்தைகளை பிடித்து மனம் திரும்பவில்லை. ஆனால் வெளியிலே இருக்கிறவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு இயேசு சொன்ன மாதிரி பாவிகளும் விபச்சாரிகளும் அஞ்ஞானிகளும் உங்களுக்கு முதலாய் தேவனுடைய ராட்சசுக்களை பிரவேசிப்பார்கள். பரிசேயருக்கு சொன்னால் நீங்களும் புறம்பே தள்ளப்படுவீர்கள். காரியர்களுக்குள் அங்கே அள்ளுகையும் எனக்கு செய்ய தெரியாது பற்கடிப்புமாக இருக்கும். பிசாசு சொல்ல போற நேரத்தில் பல்ல கடிக்கும். அப்பா அப்படி செய்ய கஷ்டம். சில பிள்ளைகளுக்குள்ளே அசுத்தாவிகள் இருந்தால் அந்த பல்லு நரம்பு வரல இரவேறு வேலை சொல்லுவார்கள். புது பல் வருது போல வச்சு புது பல் மேல ஒரு புது பேய் வந்திருக்கு. புது பல் மாற்றம் உண்டா? இன்றைக்கு உன் நிலைமை எப்படி? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அரவணைத்து அவரோடு பேசி நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே
உன் உள்ளத்தை திறந்து கடல் கட்டாயம் அவர் உன்னை வழி நடத்தி உன்னை உனக்கு தம்மை காண்பிப்பார். தேடுகிற எவனும் கண்டடைவான். எவனும் தேடுகிற எவனும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். He is the same Jesus. அது உனக்கு தெரியுமா? அது இப்ப கொஞ்சம் கூடுதலாக ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு தெரியுமா? அதெல்லாம் அதுல வார்த்தையிலே இருக்குது பயம் உண்டு. பட் நான் அடிக்கடி அடிக்கடி அவருடைய ஜீசஸ் யூ ஆர் த சேம். அண்டைக்கு குணமாக்கின நீர், அண்டைக்கு விடுதலை கொடுத்த நீர், அண்டைக்கு மரித்தோரை எழுப்பின நீர். யூ ஆர் த சேம் லார்ட். யூ ஆர் த சேம். யூ ஆர் த சேம். அவர் மாறாதவர். சகையினுடைய சாட்சி. அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறி போயிட்டு நீ எதை தேடுகிறாய்? உன் மனம் அங்கே போகிறது. இன்றைய காலையிலே உன் உடுப்பை போட்டு வாரின என்ன நோக்கத்தோடு நீ வந்தாய்? எனக்கு என்ன விழப்போகுதுண்டா? உனக்கு ரட்சிப்பே கிடையாது. அல்லது இன்றைக்கு என்னோட அவர் பேசுவார். உம்முடைய குரல் கேட்க நான் தவிக்க. You want to get alone? Get alone! Get alone with God! சன்னியாக நீ அவரை சந்திக்க. இயேசு கூட அதை செய்தார். அங்க பேதுருவின் வீட்டில் அங்கே இருக்கிற நேரத்தில் அவர் அதிகாலையில் எழும்பி வர ஒரு இடத்துக்கு போயிட்டாராம். லூக்கா அதை எழுதி வச்சிருக்கிறான். விடியறதுக்கு முன்பதாக போய் அங்கே அவர் பிதாவை நோக்கி ஒரு ஒரு வராந்தரமாக இடத்திலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர்கள் யாரும் வீட்டுக்குள்ளே நிற்கிற நான் நினைக்கிற கண்ண முடிஞ்சு பார்த்துருக்காங்க. எங்க ஆளை காணல, எங்க போயிட்டார்? இவங்க இப்ப தேடுதல் வீட்டையில வர்றாங்க. வந்து அவர் ஜெபம் பண்ணுகிற அவரை குழப்பி போட்டாங்க. வந்து அவரை குழப்பி உண்மை எல்லாரும் தேடுகிறார்கள் சொன்னார். இயேசு சொன்னார், நாம் மற்ற பட்டணங்களுக்கும் ராட்சசின் செய்தியை சுவிசேஷத்தை அறிவிக்க நான் போக வேண்டும். அதற்காகவே அனுப்பப்பட்டேன். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு சொன்னார். உன் வாழ்க்கையை வைத்து என்ன செய்வாய்? இயேசு உள்ளே வந்தாரா? அவர் வருகையினால் உன் வாழ்க்கை மாற்றப்பட்டதா? பழைய உன்னுடைய நண்பர்கள் உன்னை விட்டு செத்து ஒரு சபத்தில் இருந்து பேன் கலண்டு போற மாதிரி இவர்கள் உன்னை விட்டு கலண்டார்களா? தேவனுடைய பிரசன்னத்தினாலே உன் வாழ்க்கை மாறினதனாலே உன் வார்த்தைகள் மாறி போயிற்று. முந்தையெல்லாம் நீ படங்களை பார்ப்பதும் சினிமா நாடகம் அது இது எல்லா களியாட்டங்களுக்கும் போய் நேரத்தை வீணாக்கி தில்லுமுள்ளும் பண்ணியும் அப்படி செய்து இப்படி செய்து இப்பொழுது அப்படியான இது ஒன்றுமே இல்லை. உன் வாழ்க்கை மாறி போனது. உன்னை ஆராய்ந்து பார். வெளியே நின்று அவர் கதவை தட்டுகிறார். ஒரு சபை கடைசி காலங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பு. சிலருக்கு வெதுவெதுப்பு குடிக்க விருப்பம், எனக்கு துப்பரமாக விருப்பம். சாப்பாடு ஹாட் வாயில வைக்க முடியாமல் இருக்கவர் அதான் எனக்கு. டீயும் அப்படித்தான், காஃபியும் அப்படித்தான். நீங்கள் வித்தியாசமாக பறக்கணுமாவி. நீ வெதுவெதுப்பாக இருக்கிறபடியால் உன்னை துப்புவேன் வழியாலே. அந்த சபைக்கு சொல்லுகிறார், ஆயா நான் வழியே இருந்து கதவை தட்டுகிறேன். என் குரலை கேட்கிறவன் திறந்தால் நான் அவனுக்கு உள்ளே வந்தே நான் அவனோடு சாப்பாடு விருந்து உண்டு கொள்வேன். அவனும் என்னோடு அந்த சாப்பாடை உண்டு கொள்வான். Look at that. அவர் நமக்கு சாப்பாடு போடுவாராம். அவர் நமக்கு கற்பிப்பார். அந்த அந்த வார்த்தை மன்னாவை நமக்கு எடுத்து கொடுப்பார். Will you open your heart? Thank you. நிறைந்தேன்